நலம் காப்போம் சாந்தோம் கலை தொடர்பு நிலையம் வழங்கும் நிகழ்ச்சி.
வணக்கம் இனியதைங்களே, இன்றைய நலம் காப்போம் நிகழ்ச்சியில் பெண்களின் நலம் குறித்து நாம் பல தகவல்களை அறிந்து கொண்டிருக்கிறோம். கடந்த வாரத்தில் கூட பெண்கள் பருவமடைதலை பற்றியும் அவர்களின் அங்கங்களின் வளர்ச்சிகள் பற்றியும் நாம் அறிந்து கொண்டிருந்தோம். கடந்த வாரத்தின் தொடர்ச்சியினை இப்பொழுதும் கேட்கலாம். நிகழ்ச்சியில் நமக்கு பல தகவல்களை வழங்கிக் கொண்டிருப்பவர் மருத்துவர் சுடர்மதி ஐயாசாமி அவர்கள். அவர்களோடு நேர்காணலில் இருப்பவர் சகோதரி ஆரோக்கியமேரி அவர்கள்.
வணக்கம்மா.
வணக்கம்மா.
கடந்த வாரம் நம்ம பேசிட்டு இருக்கும்போது பெண்களுக்கு ஏற்படுற அந்த ரத்தப்போக்கு பத்தி நான் ஒரு கேள்வி கேட்டேன். அதுக்கு கொஞ்சம் விளக்கமா பதில் சொல்லுங்க.
பெண்களுக்கு மாதவிடாய் என்றது மாதம் மாதம் சினை பை அதுல கருமுட்டை உற்பத்தி ஆகிறப்போ இங்க கர்ப்ப பையிலையும் சில மாறுதல் ஏற்படும். கர்ப்ப பையில இருக்கிற ரத்த குழாய்கள்லாம் நல்ல வளர்ச்சி அடைஞ்சு அந்த 28 நாள் ஒரு மென்சுரல் சைக்கிள் அப்படின்றது மாதவிடாய்க்கான மென்சுரல் சைக்கிள் 28 நாள். இந்த 28 நாள் வந்து அந்த இரத்த குழாயெல்லாம் வெடிக்கும். வெடிக்க ஆரம்பிக்கும் போது அங்க அதுல இருக்கிற பிளட் தான் வெளியில வரும். அந்த இரத்த குழாய் வெடிச்சு 3 நாள் வரைக்கும் நல்ல ஊசிங் இருக்கும், நல்ல பிளட் வந்துகிட்டு இருக்கும். அந்த உதிரமெல்லாம் வெளியில வந்த பிறகுதான் அந்த பெண்ணுக்கு ரிலீஸ் ஆகும், உடம்பே ரிலீஸ் ஆகும், மைண்டு ரிலீஸ் ஆகும். ஏன்னா அதெல்லாம் வந்து ஹார்மோனல் சேஞ்சஸ், இந்த நாளமில்லா சுரபிகள் சுரக்குது இல்லையா, அதனுடைய மாறுதல்கள் தான் இந்த மாதவிலக்கு வர்றது. மாதவிலக்கு வந்துட்ட பிறகு அந்த பெண் வந்து மனதளவிலையும் உடல் ரீதியாகவும் நல்ல ஒரு ரிலீஸ் ஆயிடுறா. அதுதான் வந்து இயற்கை. இந்த இயற்கையான மனித ரத்தம் வந்து வரும்பொழுது அவ வந்து நல்ல ஒரு தூய்மையான டிரெஸ் அணிஞ்சுக்கணும். துணிமணிகள், காட்டன் துணி அணிஞ்சுக்கலாம், பேடு வச்சுக்கலாம். அதே சமயத்துல காலையில எழுந்தோடனே அவ குளிச்சிடுறா. குளிச்சு டிரெஸ் பண்ணிக்கிட்டு எல்லா வேலைக்கும் போலாம், வீட்லயும் இருக்கலாம். அவங்கள வீட்டில இருந்து ஒதுங்கி இருங்க அப்படின்னு சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை.
சரிங்கம்மா, இப்ப வந்து இந்த நவீன காலத்துல நிறைய பேர் வந்து பேட் அந்த பயன்படுத்துறாங்க. அது ஆனா கிராமப்புறத்துல வந்து இன்னும் நிறைய பேர் வந்து அந்த பருத்தி துணிகளை பயன்படுத்துறாங்க. இதுல வந்து அந்த துணிகளை பயன்படுத்துறது நல்லதா அல்லது இந்த மாதிரி இந்த பேடு பயன்படுத்துறது நல்லதா?
கிராமப்புறங்கள்ல வந்து நிறைய பிள்ளைங்க துணிகளை பயன்படுத்துறது உண்மைதாமா. ஆனா அவங்க நல்லா அதை சோப்பு போட்டு கிளீன் பண்ணி நல்ல வெயில்ல காய வச்சு டெட்டால் போட்டு காய வச்சு மடிச்சு வச்சுக்கிறாங்க.
சரி,
அதை நாங்க கவனிச்சிருக்கிறோம். டவுன்ல வந்து பேடு தான் பயன்படுத்துறாங்க. ஆனா இப்பொழுது இப்ப இருக்கிற காலகட்டத்திலாம் கிராமப்புற மக்களே பேடு தான் வச்சு பயன்படுத்துறாங்க. நாப்கின் அப்படின்றது இதை வச்சுதான் பயன்படுத்துறாங்க. ஆனா துணியை விட நாப்கின் தான் நல்லது. வச்சுட்டு உடனே டிஸ்போஸ் பண்ணிடலாம்,
அதை வந்து தூக்கி போட்டுரும், அது நல்லதுதான். ஆனா வந்து அது அந்த பேடை தயாரிக்கிற முறையினால அதனால ஒரு சில பிரச்சனைகள் எல்லாம் வருது அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா துணி வந்து அந்த காட்டன் துணியை நம்ம யூஸ் பண்ணும்போது அது வந்து நம்ம உடம்புக்கு நல்லது அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இந்த பேட் வந்து சரியில்லை அப்படின்னு சொல்றாங்க. அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க?
பேடு வந்து நல்ல ஸ்டெர்லைஸ் பண்ணி ஆட்டோகிளேவ் பண்ணி நல்ல விதமா அதை வந்து ப்ரொடக்ஷன் பண்ணி பதம் பண்ணி கொடுக்கற அந்த கம்பெனில இருந்து நம்ம வாங்கினோம்னா அது நல்லா தான் இருக்கும். ஏன்னா தான் குறைஞ்ச விலையில கிடைக்கிறதாச்சுன்னு சொல்லிட்டு சாதாரணமானதெல்லாம் வாங்கி பயன்படுத்தினா அதனால கெடுதல் வர்றதுக்கு சான்ஸ் இருக்கு. இன்ஃபெக்ஷன் வரும், பங்கஸ் உண்டாகும், இச்சிங் இருக்கும் அந்த இடத்துல, ஒண்ணுக்கு இருக்கிற இடத்துல.
சரிங்க,
அதனால தரமுள்ளதா பார்த்து வாங்கிக்கணும் நம்ம.
இப்ப அந்த பேட வந்து நம்ம பயன்படுத்துறது வந்து அது இத்தனை மணி நேரத்துக்கு இப்படி பயன்படுத்தணும் அப்படின்னு அந்த 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 நேரத்தை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. அது எவ்வளவு நாளைக்கு எவ்வளவு மணி நேரத்துக்கு நம்ம வந்து ஒரு பேடை வந்து பயன்படுத்தலாம்?
பேடு பயன்படுத்துறதுக்கு மணிக்கணக்கு தேவையில்லமா. ஒரு ஒரு பெண்ணுக்கு நிறைய வரும் தூரம், ஒரு சில பெண்ணுக்கு குறைவா வரும். நிறைய வர்றவங்க வந்து காலையில வச்சா மத்தியானத்துக்குள்ள நனைஞ்சிருச்சுன்னா அதை வந்து பாத்ரூம்ல எடுத்துன்னு போய் மாத்திடுறோம். மாத்திட்டு இன்னொன்னு புதுசா வச்சுக்கணும். இப்ப ஆபீஸ் போறவங்களா இருந்தா ரெண்டு மூணு பையிலே வச்சு எடுத்துட்டு போயிடுவாங்க லேடிஸ், அதுல இருந்து எடுத்து யூஸ் பண்ணிக்குவாங்க. வீட்டுல இருக்கிறவங்களா இருந்தா வீட்டுல இருக்கிறவங்க சர்வசாதாரணமா அது நனைஞ்ச உடனே எடுத்து மாத்திப்பாங்க. அது நனையறத பொறுத்துதான் இருக்க தவிர நம்மளுக்கு நேரத்தை பொறுத்து இல்ல.
அப்போ இப்ப வந்து ஒரு பேட் வந்து ஒரு அரை நாள்ல நனையில அப்படின்னா அதை வந்து முழு நாளும் நம்ம வந்து பயன்படுத்தலாமா?
வச்சிருக்கலாம், சாயங்காலம் வரைக்கும் வச்சிருக்கலாம், அது தப்பு இல்ல.
அதனால எந்த பிரச்சனை இல்ல,
அதனால பிரச்சனை இல்ல.
அந்த மாதிரி நேரத்துல இன்னும் கிராமங்கள்ல கூட ஒரு சில இடத்துல எல்லாம் இருக்கு, அந்த பெண்களை வந்து மூணு நாள் இல்லாட்டி அஞ்சு நாள் வீட்டுல இருந்து வெளியே உட்கார வைக்கிறது, தனியா அவங்களுக்கு சாப்பாடு, தனியா பிளேட்டு எல்லாம் குடுக்கறது எல்லாம் இன்னமும் இருக்கு ஒரு சில கிராமங்கள்ல.
ஆமா.
அது மட்டும் இல்லாம கோயில்ல கூட ஒரு சில இடத்துல எல்லாம் அவங்களை சேர்க்கறது இல்ல, அது சரியானதா?
வீட்டுல வந்துமா அவங்களுக்கு இந்த சாதாரணமாவே பிளட்டுன்னு கொஞ்சம் நிறைய நம்ம உடம்புல இருந்து வந்துட்டா கூட சிலருடைய பிளட் வந்து ஒரு அது சொல்றேன்னு யாரும் தவறா நினைக்க வேண்டாம், இது பொதுவாவே ஒரு டாக்டர்ன்ற முறையில நான் சொல்றேன். பிளட் வந்தாவே ஒரு ஒரு கவுச்ச நாத்தம் வரும், அது ஒரு நீச்ச நாத்தம் அடிக்கும், அதுதான் அதுக்காக தான் சுத்தம் பாக்குறது. தூங்கி எழுந்த உடனே அவங்கள தனியா படுக்க வைக்கிறது, அவங்க படுத்திருந்த பாயோ அல்லது அந்த காலத்துல பாய் தான், பாய் தலகாணி வர பெட்ஷீட் எல்லாத்தையும் துவச்சிட சொல்லுவாங்க. காலையில எழுந்து துவச்சிட்டு அதை சுத்தம் பண்ணிட்டு அவங்களும் தலை குளிச்சு சுத்தமா சுத்தம் பண்ணிட்டு உள்ள வரணும். அது நல்லதுதான், அது ஒரு கிளீனிங்காக வைக்கிறது, இன்ஃபெக்ஷன் ஸ்ப்ரெட் ஆகாம இருக்கிறதுக்கும் ஒரு நோய் பரவாம இருக்கிறதுக்கும் வைக்கிறது தான் அது. அந்த மாதிரி வெளியில உட்காரு, ஓரத்தில் நீ தனியாயிரு அப்படின்றதெல்லாம். ஆனா அவங்க குளிச்சு தலை குளிச்சுட்டு சுத்தமா வேற ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு வந்துட்ட பிறகு அவங்க உள்ளயும் வரலாம், சாமியாருக்குள்ள கூட போலாம். நீங்க இப்ப கேட்டீங்க இல்லையா கோயிலுக்குள்ள கூட போக முடியாது அப்படின்னு, அந்த போகாம இருக்கிறத காட்டிக்கிறதே நம்ம தான். ஒரு பெண்ணுக்கு பீரியட்ஸ் வந்துருச்சுன்றத அவளோ அல்லது அவளுடைய கூட இருக்கிற அப்பா அம்மா அக்கா தங்கச்சிங்க தான் வெளியில காட்டிக்கிறோம். நம்ம பாட்டு காட்டிக்காம நம்ம குளிச்சுட்டு நம்ம மனசாட்சிக்கு வரும் அதெல்லாம நல்லா குளிச்சுட்டு சாமி கிட்ட போய் கும்பிட்டுட்டு வந்தா சாமி எதுவுமே சொல்லாது, தடுக்காது.
அப்போ இப்ப கிராமத்துல எல்லாம் சொல்றாங்க நீ வந்து சாமி பக்கத்துல போகாத, இந்த மாதிரி நேரத்துல நீ அந்த சாமி பக்கத்துல போனீங்கன்னா உனக்கு வந்து கெடுதல் வந்துரும், நீ சாகக்கூடிய நிலைமை கூட வந்துரும், அதனால அந்த சாமி பக்கத்துல போகாத அப்படின்னு எல்லாம் சொல்றாங்க. அது அது வந்து சரியானதா?
அது வந்து சரியான இது கிடையாது. காரணம் இல்லம்மா, சாமி பக்கத்துல போகாத உனக்கு கெடுதல் வந்துரும் அப்படின்றது வந்து மூட நம்பிக்கை தான் அது. அந்த பெண்ணை வந்து அந்த நேரத்துல அந்த கும்பலுக்குள்ள அனுப்பக்கூடாது அப்படின்றதுக்காக பெற்றோர்கள் வந்து பயமுறுத்துறது, அது பயமுறுத்தலா சொல்ற வார்த்தை தான் அது. உண்மையிலேயே அவ குளிச்சுட்டு அவ பாட்டுக்கு போனாலும்னா சாமி ஒண்ணுமே செய்யாது. நம்ம மனசுதான் மனசுல பயமுறுத்தி அந்த பொண்ணை வந்து எட்டையை நிக்க வைக்கிறதுக்காக சொல்ற வார்த்தை அது, சாமி கண்ணை குத்திரும், சாமி அது கஷ்டத்தை கொடுத்துரும் அப்படின்னு சொல்றது.
அப்போ இந்த மாதிரி இந்த மாதிரி நேரத்துல சுத்தமா இருந்துகிட்டா எந்த ஒரு பிரச்சனையும் இல்ல அப்படின்னு சொல்றீங்க?
ஆமா, நிச்சயமா கிடையாது, சுத்தமா இருந்துட்டா எந்த பிரச்சனையுமே இல்ல. நம்ம தினம் குளிச்சுட்டு காலேஜுக்கு போறோம், ஸ்கூலுக்கு போறோம், வேலைக்கு போறோம், ஸ்கூலுக்கு போறோம். ஸ்கூலுக்கு போறோன்னே ஒரு ஞாபகம் ஒண்ணு வருது. இப்ப தமிழக அரசு வந்து பெண்களுக்கு வயதுக்கு வந்த பெண்களுக்கு ஃப்ரீயா சானிட்டரி டவல் கொடுக்கணும், அந்த மாதவிலக்கு வர சமயத்துல அவங்க அதை பயன்படுத்திக்கணும், அவங்க யூஸ் பண்ணிட்டு அதை வந்து பாதுகாப்பான இடத்துல தூக்கி போடணும் அப்படின்ற அந்த விழிப்புணர்வு எல்லாம் அவங்களுக்கு பாடமா சொல்லிக் கொடுத்து அவங்களுக்கு அந்த ஹைஜீன் சுத்தம் எப்படி இருக்கணும் அப்படின்றதெல்லாம் சொல்லிக் கொடுத்து ஃப்ரீயான வந்து சானிட்டரி டவல் எல்லாம் கொடுக்கணும்னு சொல்லிட்டு தமிழக அரசு இன்சிஸ்ட் பண்ணி இருக்குதுமா.
அதை வந்து சரியான முறையில மாணவிகள் வந்து பயன்படுத்திக்கணும்.
ஆமா,
இப்போ அந்த மாதவிடாய் அந்த நேரத்துல அந்த சானிட்டரிய நம்ம அந்த பேட பயன்படுத்திட்டு அதை எந்த மாதிரி நம்ம வந்து டிஸ்போஸ் பண்ணலாம்?
அதை வந்து ஒரு கவர்ல வச்சு சாதாரணமான பேப்பர் கவர்லயோ அல்லது கிராமமா இருந்தா ஒரு மண்ணை தோண்டி புதைச்சிடலாம், இல்லனா குப்பையில போட்டு எல்லாத்தையும் சேர்த்து குப்பை எரிக்கும் போது அதையும் சேர்த்து எரிச்சிருவாங்க. நகரம் இருந்தா கழிவு தொட்டில கொண்டு போய் கண்டிப்பா போடணும்.
இப்ப வந்து அந்த அந்ததை எரிக்கும் போது அந்த புகையினால நமக்கு ஏதாவது நோய்கள் ஏதாவது வர்றதுக்கு வாய்ப்பு?
நிச்சயமா வராது. நிறைய என்னென்னமோ கழிவெல்லாம் போட்டு எரிக்கிறாங்க, அதெல்லாம் நம்ம முகந்துகிட்டு தான் போறோம். இது வந்து ஒரு சர்வசாதாரணம், இதுல வந்து எந்த கிருமிகளும் வராது.
அப்ப அதனால எந்த பிரச்சனையும் இல்ல?
நிச்சயமா பிரச்சனை கிடையாதுமா.
சரிங்கம்மா, நம்ம இத பத்தி ரொம்ப விரிவா பேசியிருக்கோம், நீங்கள் நல்லா பதில் சொல்லியிருக்கீங்க. இந்த விஷயங்கள் எல்லாமே எங்களோட இனிய இதயங்கள் எல்லாருக்குமே ரொம்ப பயனுள்ளதா இருக்கும். இப்ப தொடர்ந்து திருமண வயதை பத்தி நம்ம கொஞ்சம் பாக்கலாமா?
சொல்லுங்கம்மா.
இப்ப மன ரீதியா உடல் ரீதியா திருமணத்துக்கு தகுந்த வயசு என்னன்னு நினைக்கிறீங்க? ஒரு பெண் வந்து திருமணம் அடைய 18 வயசு சரியான வயசு அப்படின்னு சொல்லி நம்ம அரசாங்கம் அறிவிச்சிருந்தாங்க. வயது ரீதியா ஒரு பெண் வந்து 21 வயசுல தகுதி அப்படின்னு சொல்லி அரசாங்கம் சொல்லி நம்ம அதை வந்து நம்மளும் அதை பின்பற்றிட்டு இருக்கோம். இப்ப வந்து அந்த மன ரீதியா உடல் ரீதியா ஒரு பெண்ணுக்கு வந்து என்னென்ன என்னென்ன தகுதி இருக்கணும், அதுக்கு என்னென்ன வளர்ச்சி இருக்கணும், எந்த வயசுல கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்க?
அந்த காலத்தெல்லாம் பாலியல் திருமணம், சின்ன வயசு, இந்த குழந்தைய மடியில வச்சுக்கிட்டு அந்த குழந்தைய மடியில வச்சுக்கிட்டு ஒரு வயசுல கூட திருமணம் நடந்தது. இன்னும் கூட வடநாட்டுல அது நடந்துகிட்டு இருக்குது. அதெல்லாம் வந்து அரசாங்கம் தான் பார்த்து சரி பண்ணணும். அந்த சின்ன பக்குவமடையாத வயசுலயே அந்த காலத்துல திருமணம் பண்ணாங்க. அது பெரியவங்களா ஆகி அதன் பிறகு அதுங்க ஒன்று சேர்ந்து வாழ வேண்டிய அந்த பக்குவம் வந்த பிறகு அவங்கள ரெண்டு பேரையும் ஒன்னா குடும்பம் இணைச்சு விடுவாங்க அந்த காலத்துல. இப்பெல்லாம் அந்த மாதிரி திருமணம் கிடையாது,
குழந்தை திருமணம்
கிடையாது. 10 வயசு 11 வயசுல எல்லாம் கல்யாணம் பண்றது இல்ல, திருமணம் பண்றது இல்ல. ஆனா ஒரு பெண்ணுக்கு வந்து 18 வயசு திருமண வயசு அப்படின்னு சொல்லி அரசாங்கம் ஏற்கனவே சட்டம் போட்டிருந்தது. இப்ப 21 வயசு ஆக்கியிருக்காங்கன்னு சொல்றீங்க. 18 வயசுல திருமணம் ஆனா கூட மனசுல வந்து அவ்வளவு பக்குவம் வர்றது இல்ல. எவ்வளவுதான் உலக அனுபவத்துல குழந்தைகள் வந்து விஞ்ஞானத்துல அட்வான்டேஜா போனா கூட தங்களுடைய வயதுனுடைய அனுபவத்துல சுய வாழ்க்கையில வந்து அவங்க அதிகமான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் அவங்களுக்கு கிடைக்கிறது இல்ல.
ரொம்ப நன்றிங்கம்மா. இந்த வாரத்துல பல விஷயங்களை பத்தி பார்த்தோம். இதனோட தொடர்ச்சியை அடுத்த வாரம் கேட்போம். அதுவரை நன்றி, வணக்கம்.
இனி இதயங்களே, நலம் காப்போம் நிகழ்ச்சியில் இதுவரை பெண்களின் நலம் குறித்து பல சுவையான தகவல்களை நாம் அறிந்து கொண்டிருக்கிறோம். இதன் தொடர்ச்சியினை மீண்டும் வரும் வாரத்தில் கேட்கலாம். இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்று நமக்கு பல விஷயங்களை தந்தவர்கள் மருத்துவர் சுடர்மதி ஐயாசாமி, இவர்களோடு நேர்காணல் செய்தவர் சகோதரி ஆரோக்கியமேரி அவர்கள். மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம். நன்றி, வணக்கம். நிகழ்ச்சி அமைப்பும் ஒலிப்பதிவும் உங்கள் கனகராஜ்.
இனிய இதயங்களே, நலம் காப்போம் நிகழ்ச்சி கேட்டீர்கள். நிகழ்ச்சி தயாரிப்பு சாந்தோம் கலை தொடர்பு நிலையம்.